ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷகம் 3:16.
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
ஹல்லேலூயா. இந்த நல்ல பரலோக மன்னாவுக்காக நாங்கள் ஒரு விசை தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள என்னுடைய நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. உங்களுடைய மகிமையினாலே எங்களை மீட்டெடுத்து உங்களுடைய பிள்ளைகளாயும் உங்களுடைய சுதந்திரராயும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திலே எங்களை வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த வார்த்தைகளினாலே இன்றைக்கு நீங்கள் எங்களை தேற்ற போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளினாலே இங்கே இருக்கிற அநேகருடைய கண்ணீர்களை நீங்கள் துடைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளினாலே இந்த இருக்கிற அநேகருடைய காயங்களை கட்ட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளினாலே அநேகம் தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருடைய பெருமூச்சுக்களை கேட்டு ஆண்டவரே வெளியரங்கமாய் கிரியை செய்ய இந்த வார்த்தையினூடாய் நீங்கள் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. இருதயங்களை ஆற்றி தேற்றுகிற என்னுடைய நல்ல தேவன், இந்த நாளிலும் உங்களுடைய மகிமையை நாங்கள் காண கிரிய செய்யும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னொரு கதை வாசிங்க தயவு செய்து.
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா. என்றால் ஜீவன் வேதனை உள்ளது, ஜீவனிலே ஏமாற்றம் உண்டு, ஜீவனிலே தோல்விகள் உண்டு, ஜீவனிலே தடைகள் உண்டு, ஜீவனிலே பயம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையோ அதற்கு மாறாதது. கர்த்தருடைய கிருபையிலே சமாதானம் உண்டு, நற்புகழ்ச்சி உண்டு, கீர்த்தி உண்டு, அன்பு உண்டு, அமைதல் உண்டு. அதற்கு மேலாக இந்த தேவனை தரிசிக்கிற அந்த மகா பெரிய பாக்கியம், அந்த வல்லமை எல்லாம் உண்டு இல்லையா. ஜீவனை பார்க்கிற இன்றைக்கு உலகத்திலே அநேகம் பேர் நாங்கள் வாழ்நாட்களை நோக்கி வாழ்வினுடைய நலன்களை நோக்கி நாங்கள் அநேகம் பிரயாசப்படுகிறோம் இல்லையா. அநேக நேரம் தோல்வி அடைகிறோம், ஒரு சில நேரங்களிலே நாங்கள் அதிலே வெற்றி காணக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் ஒரு முடிவு வருகிறது. அந்த முடிவின் போது இந்த ஆத்மாவுக்கு ஒரு அறிவு உண்டாகிறது. அந்த அறிவு தான் அப்போதான் சொல்லப்படுது. எப்ப வாலிப வயதிலே சொல்லாத அந்த அறிவு, அந்த முதிர் வயதிலே ஒரு அறிவு வருகிறது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. சாலமோன் சொன்னார், நான் எல்லாவற்றையும் என்னுடைய ஆத்மாவை விட்டு நான் எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்தேன், எது நன்மை என்று அறியத்தக்கதாக என் ஆத்மாவை செலுத்தினேன் என்கிறார். அதை நான் அறியும்படிக்கு நல்ல எது நல்லது, இந்த பூமியில எது மிக உண்டா, எல்லா சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயாயிருக்கு. அவர் கண்டுபிடித்தது அது ஒன்றுதான், சூரியனுக்கு கீழே மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் மாயை என்று சொல்லி முடிக்கிறார். இதற்கு மேலாக எந்தவித வியாக்கியானமோ விளக்கமோ கிடையாது. இந்த சுவிசேஷக இந்த வசனம், இந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய நாட்களிலே யாராவது உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது நீங்கள் கட்டாயம் கேட்டிருக்கக்கூடும். அநேகர் இந்த வசனத்தை அடித்தளமாக கொண்டே அநேக நேரங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாங்கள் அறிவோம். ஆனாலும் இந்த வசனத்தை கொஞ்சம் நாங்கள் கவனித்து கேட்போமானால் இந்த வசனத்திலே தேவன் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு இதை குறித்துதான் ஒரு கேள்வியை என்னுடைய இதயத்திலே எழுப்பினது. அந்த கேள்வி எழும்பினது நிமித்தம் நான் அதை தியானிக்க முற்பட்ட போது வந்த விளக்கங்களை தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி என்று சொல்லிச்சுன்னால், இந்த வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நல்லா கவனிங்க, அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி. பாவியை ரட்சிக்க தேவன் மனுக்குலத்திலே வந்தார் என்று சொல்லி அறிவோம். ஆனால் இங்கே சொல்லப்படுது விசுவாசிக்காக தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கிறார். யாரை கொடுக்கிறார்? தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனுடைய வாழ்நாட்களிலே, அவனுடைய மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் அந்த இடைப்பட்ட அந்த நாட்களிலே அவன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக ஒரு காரியம் விளங்குகிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கூட கெட்டு போகத்தக்கதான சில சூழ்நிலைகள் ஏற்படும். நான் சொல்றதுனால நீங்க யோசிக்காதீங்க, எது ஏன் இப்படி நான் சொல்றேன்னு சொல்லி, அப்படின்னா விசுவாசம் ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லி யோசிக்காதீங்க. விசுவாசிக்கிறோம் தான், எங்களோட வாழ்க்கையிலே தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம் தான், தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் தான். ஆனால் எங்களுடைய எதிராளியானவன் நாங்கள் அப்படி ஏற்றுக்கொண்ட உடனே எங்களை விட்டு விலகி போய் ஒரு ஓரமா இருக்கிறது இல்லை. அவன் வாழ்நாள் பூராகவும் எங்களோடு போராடுகிறான், எத்தனையோ விதமான வழிகளிலே வந்து எங்களை தாக்க பார்க்கிறான், தாக்கி சில நேரங்களிலே அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறான் சிலருடைய வாழ்க்கையிலே. இதை அறிந்தபடியினால்தான் தேவன் சொல்கிறார், என்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனாய் இருந்தாலும் அவனும் கெட்டு போகக்கூடாது. விசுவாசம் மாத்திரம் அவனை தப்ப வைக்க போறதில்லை, அதுல இருக்கிற இன்னும் சில காரணங்கள். விசுவாசம் ஒரு ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்லல, அந்த ஆதாரத்தை விட்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் அதிலும் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ரெண்டு வசனத்தை நான் உங்களோடு கூட வாசித்து அது எப்படி சாத்தியம் என்றதை காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று தீமோத்தேயு எழுதின நிருபத்திலே 4:1 வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு தீமோத்தேயுக்கு எழுதின இந்த நிருபத்திலே 4:1
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
பாருங்க, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? மனுஷர்கள் பொய் சொல்லலாம், தேவன் பொய் சொல்லுகிறதில்லை. தேவ ஆவியானவர் என்றைக்குமே பொய் சொல்லுகிறதில்லை. அதனாலே அவர் சொல்லுகிறார், வெளிப்படையாக சொல்லுகிறார். ஒரு காரியம் நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்படின்னா விசுவாசம் அவர்களுக்கே ஏற்கனவே இருந்தது, அவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, அவர் ரட்சகர் என்று சொல்லி, அவர் எங்களை மீட்க வருவார் என்று சொல்லி, ஒரு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குன்னு சொல்லி, அந்த நியாய தீர்ப்பிலே நன்மை செய்தவர்கள் நன்மை அடைந்து தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்களாயும் தீமை செய்தவர்கள் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் ஒப்புவிக்கப்பட போகிறார் என்பதை அறிந்தவர்களாயிருந்தார்கள், அதை விசுவாசிக்கிறவர்களாயிருந்தார்கள் இல்லையா? ஏனென்றால் பரிசேயர் சதுசேயர்ல தேவனை விசுவாசித்தார்கள், ஆனால் அவருடைய நம்பிக்கையிலே வேறுபாடு இருந்தது. ஒரு குரூப் சொல்லிச்சு உயிர்த்தெழுதல் உண்டு சொல்லி, இன்னொரு குரூப் சொல்லிச்சு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி, ஆனா ரெண்டு பேருமே தேவனை விசுவாசித்தார்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பொய்யருடைய மனசாட்சியிலே சூடு கண்ட பொய்யர், மனசாட்சி மறித்து போனவர்கள் வந்து பொய்யை உபதேசித்து அந்த பொய்யிலே விழும்படிக்கு செய்கிறார்கள். அப்படி விழும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், விசுவாசித்து விசுவாசியா இருக்கிற ஒருவன் கூட அல்லது ஒருத்தி கூட அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தேவாவியானவர் தெளிவாகவே சொல்கிறார், விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு கூடும். இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். தேவன் பாவிகளுக்காக இறங்கி வந்தார்ன்றது ஒரு பக்கம் இருக்க, பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார்ன்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்திலே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதுக்கு காரணம் விசுவாசியும் கெட்டு போகாம இருக்கணும் என்றதுக்காக. ஹலலூயா, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஏனென்றால் எங்களுடைய ஓட்டம் எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. எத்தனை வருஷங்கள் நாங்கள் கர்த்தருக்குள்ளே திடனாக ஓட வேண்டுமோ எங்களுக்கு தெரியாது. சாலமோன் தன்னுடைய அந்திய காலத்திலே ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலலூயா. நான் சொல்லல, இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அந்திய காலத்திலே இல்லையா, அந்திய காலத்திலே உலகத்திலே ஒருவரும் கேட்க முடியாத ஒரு தேவனே பிரமிச்சு போகிற அளவுக்கு ஒரு நன்மையான காரியத்தை கேட்ட அந்த சாலமோன், அவனுடைய இருதயத்தை ஸ்திரீகள் வலிவி போக பண்ணினார்கள். ஆக வலிவி போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இல்லையா. அதே தீமேத்தையில் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை கற்றுக்கொள்ளாத பெண் பிள்ளைகள் வீட்டில் போய் இவர்கள் என்ன செய்கிறார்களாம், அவர்களை வஞ்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ரெண்டு தீமேத்தையில் மூன்றாவது அதிகாரம், அதற்கு வாசிங்க வேகமா, மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க.
எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள்.
கவனிங்க, வஞ்சிக்கப்படுகிறதுக்கான காலங்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்கள்ல அநேகம் பேர் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி எப்போதும் கற்றாலும், அதன் அர்த்தம் என்ன, அவர்கள் பைபிள் ஸ்டடிக்கு போவார்கள், உபவாச கூட்டத்துக்கு போவார்கள், ஞாயிறு ஆராதனையை கலந்து கொள்வார்கள், ஒரு கூட்டத்தையும் விட மாட்டார்கள், வேத வாசிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் எப்போது கற்றாலும் சத்தியத்தை அறிகிற அந்த உணர்வு இல்லாததுனால, சரி அது வெறும் மனப்பாடமாகவே இருக்கிறதே ஒழிய அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய உள்ளர்த்தங்கள் புரிந்து கொண்டு செயல்பட முடியாதவர்களாக இருக்கிறோம் இல்லையா. இங்கே சொல்லுவார்கள், ஒரு வியாதி இருக்கிறது, அந்த வியாதிக்கு என்ன பேர் தெரியுமா, ஸ்டஃப் எக்ஸல் கிராங்கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டஃப் எக்ஸல் கிராங்கைட் என்ன, ஒரு ஆகாரத்தை நீங்கள் உண்டீர்கள் சொல்லினா அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய பலனுக்கு ஏற்ற மாதிரி பிரிந்து பிரிந்து செயல்பாடுகளுக்கு உடலை பலப்படுத்துவதுதான் அதனுடைய சாதாரணமான சரீரத்தினுடைய படைப்பு. ஆனா இந்த ஸ்டஃப் எக்ஸல் கிராங்கைட் என்ன செய்யும் தெரியுமா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிவிட்டோம், ஒரே ஒன் வே, ஊட்டச்சத்துக்கள் எல்லாவற்றையும் ஏதாவது ஒன்று ஒன்று பெற்றா மாத்தும், இல்லாட்டி புரதமா மாத்தும், இல்லாட்டி வேற ஏதாவது மாத்தும், போக வேண்டிய அளவுக்கு எல்லாவற்றையும் அததுக்குரிய சிந்தனையில செய்யாது. அதே மாதிரி சத்தியத்தை எப்போது கற்றாலும் ஒரு சில பேர் அதை உணராதபடினால அப்படியானவர்கள் வீடுகளில் இவர்கள் பூந்து, வீடுகள் இப்ப கதை உடைச்சும் கூட்ட வாரதுண்டு இல்ல, நீங்க வீட்டிலேயே பூட்டின வீட்டிலே இருப்பீங்க, டிவியில ஒரு புரோகிராம போட்டு பார்ப்பீங்க, அதுல ஒரு செய்தி போகும், ஆகா இது தேவ சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அந்த நேரத்தில் அந்த செய்திக்குள்ளால அவர்கள் நுழைவார்கள். அதான் உங்களுக்கு சொல்றேன்னா பாருங்க, ஆனா ஜபத்தோட கூட பாருங்க, உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்க. எந்த செய்தியா இருந்தாலும் அந்த செய்தியில விஷங்கள் விதைக்கப்படாதபடிக்கு, பொய்கள் சொல்லப்படாதபடிக்கு, அதை என்னுடைய ஆத்மா ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அல்லது இனங்கொள்ளுகளும் படிக்கு தயவு செய்து ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு அந்த செய்தியை நீங்க பாருங்க, அப்ப எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அவர் தேவன் பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்காகவும் அவர் கொடுக்கிறார். விசுவாசிதானே அவன், தன்னுடைய விசுவாசத்தில் வாழ்ந்து போகட்டும் என்று சொல்லி விடாதபடிக்கு, விசுவாசி கூட கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல தேவன் இல்லையா. நீ விசுவாசிதானே, நீ விசுவாசிக்க தொடங்கிட்டு இல்லையா, நீ சுயமா நீ ஓடி உன்னுடைய ஓட்டத்தை முடியன்னு சொல்லாதபடிக்கு, அவனுக்கு கூட அவனுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்று காரியங்கள் நான் சுருக்கமா சொல்றதுக்காக சொல்றேன். மூன்று காரியங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அடிப்படையாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். அந்த மூன்று காரியங்களை முதல்ல சொல்றேன், பிறகு அதுக்குரிய விளக்கத்தை சொல்றேன். முதலாவது வந்து அறிவு, அது என்ன அறிவு என்றது நான் இப்ப சொல்ல போறேன். இரண்டாவது தெளிவு, மூன்றாவது கிரியை. இந்த ஓடெல்லாம் இருக்கணும். முதலாவது அறிவு, அறிவு சரியா இருக்கணும். ரெண்டாவது அந்த அறிவிலே உண்டாகிற தெளிவு. இந்த ரெண்டாவது இந்த தெளிவு, அறிவும் தெளிவும் சரியா இருக்கும்போது அதனாலே உண்டாகிற கிரியைகள். இதுல ஏதாவது ஓடர் பிழைச்சி இருந்தாலும் பிரச்சனையா போயிடும். முதல்ல கிரியை செய்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு தெளிவடைஞ்சி அதுக்கு பிறகு அறிவாகிறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சுட்டா தான் தெரியும் நெருப்பு சுடும் என்று சொல்லி, அது வேற விதமான அறிவு. முதல்ல கிரிய, பிற அதுக்கு பிறகு வர தெளிவு, அதுக்கு பிறகு வர அறிவு. இது அப்படி அல்ல. முதலாவது அறிவு, அறிவை குறித்து வேதம் என்ன சொல்லுதென்று, ஏனென்றால் இந்த அறிவு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேடலை கொடுக்கிறது. அறிவு தேடல், நீங்க அறிவை கற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன செய்றீங்க, எல்லாரும் ஒன்று யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, அல்ல அதுக்கு முதல்ல ஸ்கூலுக்கு போறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, பாடம் படிக்கிறீங்க, அதுக்கு பிறகு பெரிய வளர் கல்விக்காக நீங்க போறீங்க. அதே மாதிரி அறிவு வந்து, தேவனை தேடுகிற இந்த அறிவு வந்து ஒரு தேடலை கொடுக்கும். அந்த தேடுதல் வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கும். சரியான அறிவுதான் சரியான தேடுதலை கொடுக்கும். சரியான தேடுதல் தான் சரியான ஆரோக்கியம் உள்ள வளர்ச்சியை கொடுக்கும். சில பேர் பாருங்க, சில பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி, அது வியாதி, பிள்ளை வளர்றதுல சந்தோஷப்படுறதுல ஒண்ணும் இல்ல. சில நேரங்களில் ஜயண்ட் மாதிரி இருப்பாங்க, 15 வயசுலயே இப்படி கூரையை தொடர்ற மாதிரி இருப்பாங்க பார்த்தா. அது வியாதி, அது சாதாரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட முடியாது, வளருதே பிள்ளைன்னு சொல்லி சந்தோஷப்பட முடியாது. அதனால சரியான ஆரோக்கியம் உள்ள வளர்ச்சியா இருக்க வேண்டும். வளர்ச்சியின் அளவல்ல, அந்த வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்க வேணும். பாருங்க, முதலாவது வசனம் வாசிங்க, 2 பேதுரு 3:18 வாசிங்க. இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, 2 பேதுரு 3:18.
நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன்.
ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் கவனிங்க இந்த வசனத்தை. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிறதிலும் என்று சொல்லி எழுதாதபடிக்கு இந்த வசனம் தெளிவா சொல்லுது, அவரை அறிகிற அறிவிலும். நல்லா கவனிங்க, தேவனை அறிகிறதுல அல்ல, தேவனை அறிகிற அறிவு, தட் நாலேஜ். சரியா, நான் சொல்றது வந்து தியோரி இல்ல, அந்த நாலேஜ், அந்த அறிவு. எந்த அறிவில நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள்? அநேகம் பேர் வந்து தேவனை அறிந்து கொண்ட விதம் பிள்ளை. ஏன்னா சுவிசேஷம் சொல்லும் போது நீங்க வாங்க உங்களுக்கு விசாதெல்லாம், நீங்க வாங்க உங்களுக்கு வேலைதெல்லாம், அல்ல நீங்க வாங்க உங்களுக்கு அதுதெல்லாம் இதெல்லாம் சொல்லி அவர்களை தேவனை அப்படி மட்டுப்படுத்தினபடினால, அவர்களுக்கும் சில வழியில் அந்த காரியங்கள் நடந்திருக்கிறபடினால, அவர்களுடைய இருதயத்தில் அந்த அறிவு என்ன சொல்லுது தெரியுமா? ஏதாவது தேவையண்டா மட்டும் தேவனை போய் கேட்போம், தேவையண்டா தேவனை கேட்போம், இவ்வளவுதான் அந்த அறிவு. அந்த அறிவு எவ்வளவு சொல்லிக் கொடுக்குது? தேவையண்டா தேவன்கிட்ட போ. அதே அவங்க சுவிசேஷம் சொன்னா எப்படி இருக்கும்? அவங்களும் அதான் சொல்லுவாங்க, நீங்க வேணா வந்து பாருங்க எனக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறாருன்னு பாருங்க என்னவாங்க. சரியா, அவங்களுக்கு அது தேவையோ இல்லையோ. அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இது மிகவும் முக்கியமானது. உலகம் பிழையாக தேவனை அறிந்து கொண்டது நிமித்தம்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அநேக விளக்கங்களை கொடுக்க வேண்டியதாய் போயிற்று. பரிசேயருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள நடந்த அநேக முரண்பாடுகள் அதுதான். அவர் சொன்னாங்க, ஓய்வு நாள் ஒண்ணுமே செய்யப்படாதுன்னாங்க. அவர் சொன்னார், ஓய்வு நாள் மனுஷருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. சரியா, ஆசாரியன் ஓய்வு நாளில் தன்னுடைய ஆசாரியத்தை செய்யலாம், அது அவனுக்கு விளக்கப்பட்டிருந்தா மற்றவர்களுக்கு விளக்கப்பட இல்லையான்னு கேட்கிறார். ஆக ஓய்வு நாளுடைய அர்த்தத்தையே மாற்றி விட்டார்கள். இங்கே ஒரு யூத குடும்பத்தை, பிராங்க்ஃபர்ட்ல இருந்த குடும்பத்தை குறித்து ஒரு ஒரு பெரிஷ் ஒன்று ஒரு முறை பார்த்தேன். அவர்கள் சபாத் அன்று, அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை சபாத், வெள்ளிக்கிழமைன்னா வியாழக்கிழமையே சமைத்து வைத்துடுவார்கள். எலக்ட்ரிசிட்டி ஒன்றுமே பாவிக்க மாட்டார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா, எலக்ட்ரிசிட்டி சொல்லி ஒன்றுமே பாவிக்க மாட்டார்கள். அந்த சபாத் வந்து மெழுகுதிரி தான், அதைத்தான் கொளுத்தி வச்சுக்கொள்வார்கள். கரண்ட் கிடையாது, ஹண்டி பாவி, டெலிபோன் பாவிக்க மாட்டார்கள், டிவி பார்க்க மாட்டார்கள், ரேடியோ கேட்க மாட்டார்கள், எதுவுமே செய்ய மாட்டார்கள். இந்த குளோ பப்பியை கூட முதல் நாளே பிச்சு வச்சுக் கொள்வார்கள். என்ன பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. ஆனா இதனால தேவனை அறிகிறதோ, தேவனை தெரிஞ்சு கொள்ளுகிறதோ, அல்லது தேவன் மேல அன்பு கூறுகிறதோ அல்ல. இதெல்லாம் அவர்களுக்கு முன் கொடுக்கப்பட்ட சில நியாய பிரமாணத்தினுடைய காரியங்களை பிழையாக விளங்கி கொண்டதுனாலே இல்லையா? அன்றைக்கு அவர்களுடைய ஒரு பிள்ளைக்கோ அல்லது மனைவிக்கோ கணவனுக்கோ ஏதாவது நடந்து விட்டா அவர்கள் காப்பாற்ற மாட்டார்களா? அதெல்லாம் கிரியை இல்லையா? கிரியை தானே. ஆனால் தேவன் சொன்னார் என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னது, நீங்கள் என்னுடைய ஓய்வு நாளிலே என்னுடைய ஆலய பிராயங்களே வந்து என்ன செய்யினார், புசித்து குடித்து சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்கணும் என்றதுதான் தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்த்த ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? செத்த வீட்டுக்கு கூட இப்படி போக மாட்டேன் சில இடத்துல பேர் போகும்போது, அவ்வளவு சீரியஸா போறார்கள். தேவனுக்குரிய மகிமையும் மரியாதையும் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் தேவனுடைய சமூகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு சமூகம். ஹலலூயா. தேவனுடைய சமூகத்திலே நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய பிரச்சனைகள் சந்திக்க போகிற இடம் அது, என்னுடைய பிரச்சனைகளை தேவன் சந்திக்கிற இடம் அது இல்லையா. அதனாலதான் ஆபிரகாம் சொன்னார், கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய மனவேதனையா இருந்தா என்ன, என்னுடைய வியாதியா இருந்தா என்ன, என்னுடைய சந்தேகங்களா இருந்தா என்ன, என்னுடைய கவலைகளா இருந்தா என்ன, எல்லாமே நான் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது தேவனுடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதனாலதான் தாவீது சொல்றார், அவருடைய ஆலய பிரகாரங்களில் வாசம் பண்ணுவதையே நான் தெரிந்து கொள்வேன். வாசல் படியில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுடைய ஒரு ராஜா சொல்லுகிறார் என்ன தெரியுமா, தேவ ஆலயத்தினுடைய வாசல் படியில நான் காத்திருக்கிறேன். நான் அது திறக்க இல்லை, இன்னும் அது இன்னும் ஓபன் பண்ணப்படையில்லை, ஆனாலும் நான் அதுக்கு முதலே போய் அங்க நான் வெயிட் பண்றேன் அது திறக்கிறதுக்காக. இதுதான் அறிவு. அறிவு என்பது தேவனை நாங்கள் எப்படி தேடுகிறோம் என்பதை பொறுத்திருக்கு. உலகத்தினுடைய காரியங்களுக்காகவா, உலகத்தினுடைய, அதான் நான் சொன்னேன், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லதையா. ஏனென்று சொன்னால் உலகத்தினுடைய காரியங்கள் மாறி போய்விடும், உலகத்தின் காரியங்கள் எனக்கு வேண்டாததாய் போய்விடும், உலகத்தின் காரியங்கள் என்னை ஏமாற்றிவிடும், என்னை கைவிட்டு விடும். ஆனால் மாறாதவரும் எப்பவுமே உண்மை உள்ளவருமாய் இருக்கிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். ஹலலோயா. அதனாலதான் அவரை அறிகிற போது பாருங்க, இந்த அறிவு எங்கே இருந்து வரும். இன்னைக்கு அநேகம் பேர் அறிவை நோக்கி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:15 வாசி,
கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உங்களை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், அதாவது தேவன் ரட்சிக்கிறார், அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம், ரட்சிப்பை அறிகிறதுக்கு ஏற்றவான ஞானத்தை உடையவனாக்கத்தக்கதேதான் பரிசுத்த எழுத்துக்கள். பரிசுத்த வேத எழுத்துக்கள் தான் என்னையும் உங்களையும் தேவனிடத்திலே ஞானம் உள்ளவனாக்கத்தக்கதாய் மாற்றும். அந்த பரிசுத்த எழுத்துக்கள் என்னை ஞானமாக்கின அந்த ஞானத்திலேதான் நான் தேவனை தேட முடியும். ஹல்லேலூயா. மாம்சத்திலே அநேகம் பேர் தேடினார்கள் இல்லையா. அதனால எப்படியே சொல்ல, உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ஒரு சத்தியத்தை உங்களிடத்திலே பேசுகிறோம் சொன்னார்கள். அநேகம் பேர் தேடினார்கள், ஓடினார்கள், மலையிலே தேடினார்கள், குகைகளிலே தேடினார்கள் இல்லையா. ஒருவருக்கும் கிடைக்காத ஒன்று வெளியரங்கமாய் கிடைத்தது. தேவனுடைய அந்த காருணியம் பிரசன்னமான போதுதான் சிமியோன் சொன்னார், உம்முடைய காருண்யத்தை இஸ்ரவேலுக்கு அனுப்பின அந்த ரட்சிப்பை என்னுடைய கண்கள் கண்டதையா. இனி நான் செத்தாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தை அதான் அர்த்தம், இனி நான் என் ஜீவனை சமாதானத்தோடு போக விடுகிறீர். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த சத்தியம். இந்த வேத வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு அடிக்க பிரிண்ட் பண்ணப்பட்டு எங்களுடைய கைகளில் இருக்கிறபடினால எங்களுக்கு சில நேரங்களில் இதனுடைய அருமை தெரிகிறது இல்லை. இந்த வேத எழுத்துக்களை அந்த நாட்களில் யாரும் பார்க்க முடியாது, வெறும் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அவரை வாசி, அதுவும் வருஷத்துல எத்தனை நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து வாசிக்கிறாரோ தெரியா. ஜனங்கள் எல்லாரும் நின்றார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் வேதத்துல. அந்த பிரதான அந்த வாசனத்தை வாசிக்கும் போது சில இடங்கள்ல ஜனங்கள் அழுதார்கள் என்று சொல்லி இருக்கு. ஏன்னு சொன்னா அவ்வளவு அருமை, அதை கேட்க முடியாது அவ்வளவு கதியில. இப்ப கூட இந்த தீமத்தேவுக்கு என்ன வேத எழுத்துக்கள் தெரியும், அவருக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் தான். ஆனா எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கூடவே சுவிசேஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கூடவே தீர்க்கதரிசியில் எழுதின நிறைய புத்தகங்கள் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தீமத்தீவு அந்த கொடுக்கப்பட்ட அந்த பழைய ஆகமங்கள் ஞான உள்ளவனாய் மாற்றக்கூடுமானால் அதிகமா எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் எவ்வளவு எடுத்துக்கிறதுக்கு அது எங்களிடத்திலே எதிர்பார்ப்பார். எங்களுக்கு அதிகமாயும் அடிக்கடி பார்க்கிற மாதிரியும் இருக்கிறது, எங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேவனை அறிகிறதை உதவி செய்கிறது இந்த வேத வசனம் மட்டும்தான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இந்த வேத வசனத்தினூடாய் தேவனை நீங்கள் அறிவீர்களானால் அந்த அறிவு சுத்த அறிவாயிருக்கு. ஏனென்றால் இது பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானம் சரியா, எப்படிப்பட்ட பேதையும் அறிவுள்ளவனாய் மாற்றுகிறது. தயவு செய்து அதனால தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவதற்கு இந்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கூடிய அளவு தியானிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பமும் வாஞ்சையுமா இருக்கிறது. கூடவே ஒரு வசனத்தை வாசிங்க, கொலோசியர்ல 9:9-10 வாசிங்க. கொலோசியர்
9:9. நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நக்கிரிகளுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும்.
பாருங்க, இந்த அறிவு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு காரியங்களை செய்யுது. முதல்ல தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுத்தருது. வேத வசனம்தான் எங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கற்றுத்தருகிறது. என்னுடைய மனோ விருப்பங்கள் பலதாயிருக்கலாம், அல்லது சூழ்நிலை எனக்கு வித்தியாசமான எண்ணங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்னுடைய இருதய விருப்பம் எப்படி இருந்தாலும் சரி, உலகத்திலே என்னுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே எல்லாவித ஞானத்தோடு நீங்கள் நிறைந்திருக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சினால் அவருடைய சித்தத்தை அறிகிறீர்கள் முதலாவது. ரெண்டாவது இந்த 10 கடைசியில் சொல்லுது, அவருக்கு பிரியம் உண்டாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். அதனாலதான் இயேசு சொன்னார், நான் அவர் செய்கிறதைத்தான் நான் பார்த்து செய்கிறேன் இல்லையா. எதனால அவர் சொன்னார், நான் என்னை அவர் என்ன என்ன செய்ய விட இல்லையா, தனியே இருக்க விடவில்லை. ஏனென்றால் நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே. எலியா கதறினார், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன்னு சொல்லி. ஆனா இயேசு சொன்னார், நான் தனியே இருக்கவே இல்லை. எதனால, என் பிதா என்னை தனியே இருக்க விடவே இல்லை. அவருக்கு விருப்பமானதை செய்யும் போது உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வேணும். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா, அல்லது கொள்ள வேண்டிய நம்பிக்கை, நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்தீர்களானால் அவர் எப்பொழுதும் உங்களுடனே கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் நீங்கள் போற எந்த இடத்திலும் சரி, எப்படிப்பட்ட எதிரிகளுக்கு மத்தியிலே நீங்கள் இருந்தாலும் கூட இல்லையா, தேவனுக்கு நீங்கள் பிரியமானவர்களா இருக்கும்போது தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். யெகோவா ஷமாவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், உங்களுடைய இருதயம் திகையாமலும் கலங்காமலும் இருங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன், நாங்கள் அவர்களுக்கு பிரியமானவர்களா இருக்கிறேன். அன்றைக்கு யோசுவாவும் காலேப்பும் என்ன சொன்னார்கள் தெரியுமா, பார்த்த ஆக்கள் எல்லாரும் ராட்சதர்கள் தான், நாங்களும் வெட்டுக்கிளிகள் தான், ஒத்துக்கொள்றோம், ஆனால் கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருந்தால். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கொள்வோம், கர்த்தர் என் மேல் பிரியமா இருப்பாரா இருந்தால் அவர் இந்த தேசத்தை எனக்கு சுதந்திரிக்க தருவார். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை, அதுதான் எங்களுடைய விசுவாசம். இந்த தேசம் பெரிதா இருக்கலாம், தேசத்தில் இருப்பவர்களும் எங்களோட பெரியாக்களா இருக்கலாம், ஆனால் தேசத்தை வெல்லுகிறதுக்கு எங்களுடைய சரீரமோ எங்களுடைய அறிவோ அல்ல, மாறாக எங்களுக்கு முன்பதாக வெற்றி கொடி எடுக்கிற எங்கள் தேவன் புறப்பட்டு போவாரா இருந்தால் எனக்காகவும் உங்களுக்காகவும். அதுதான் எங்களுடைய வெற்றி, அதுதான் எங்களுடைய விசுவாசம். இந்த காரியத்தை கொடுக்கிறது தெரியுமா, நல்ல சரியான அறிவு. அந்த அறிவு இருந்தால்தான் இப்படியான சிந்தனைகளும் இப்படியான விசுவாசமும் இப்படியான நம்பிக்கைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அப்பதான் சங்கீதத்தை சொன்ன மாதிரி, 1000 விழுந்தால் என்ன, 10,000 விழுந்தால் என்ன இல்லையா. வசனத்தை அப்பதான் நாங்கள் பிராக்டிஸ் பண்ண முடியும், சும்மா சொல்லலாம், ஆனா எப்போ அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் தெரியுமா, இந்த அறிவு கூடவே இருக்கும்போது. அதான் ஒரு கதை சொல்வார்கள், ஒரு பெரிய பயணிகளுடைய கப்பல்ல, நான் வாசித்த கதையை சொல்றேன், நீங்களும் வாசிச்சிருக்கலாம். ஒரு பெரிய பயணிகள் பிரயாணம் பண்ணுகிற ஒரு தூர கப்பல்ல போய் கொண்டிருக்கும் போது நடுக்கடல்ல போகும்போது பெரிய அலைகள் எல்லாம் வந்து மோதி பெரிய புயல் அடித்து கப்பலையே தாழ்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்துதான். அப்ப அங்க இருந்த பிரயாணிகள் எல்லாரும் அங்கேயும் ஓடுபட்டு தெரிஞ்சு இங்கேயும் ஓடுபட்டு தெரிஞ்சு என்ன செய்யலாம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் போட்டுகள் இறக்கி தப்பலாமா என்றெல்லாம் சொல்லி யோசனை பண்ணி பயந்து திகிலடைந்து ஓடிக்கொண்டு கேட்க, ஒரு சின்ன படியை மட்டும் அவன் தன்னுடைய விளையாட்டுக்காரன் வச்சு அப்படியே விளையாடி கொண்டிருந்தானா. அப்ப ஓடுபட்டு தெரிஞ்சவர்கள் அவனை கூப்பிட்டு கேட்டார்களா, ஐயோ உனக்கு பயமா இல்லையா, இவ்வளவு பேர் நாங்க ஓடுபட்டு தெரியுறோம், இப்படி எல்லாம் அலை கொந்தளிக்குது, இப்படி எல்லாம் கப்பல் கவுள்ற மாதிரி இருக்குது, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டார்களாம். அப்ப அவன் சொன்னானாம், எனக்கு பயம் இல்ல, ஏனென்றால் அந்த கப்பலை ஓட்டுகிறவர் என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி தலைகளா மண்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கொந்தளிப்புகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய கப்பலை தேவன் ஓட்டுகிறவரா இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கொண்டு செல்கிறவரா இருந்தால், அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி. ஹலலூயா. நான் ஓடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு நான் பயப்படணும் இல்லையா? அலைகளை பார்த்து இறையாது என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹலலூயா. இது வெறும் பேச்சல்ல, எங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிற இறைச்சல்களை பார்த்து இறையாது என்று சொல்லக்கூடிய வல்லமை உள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹலலூயா. ரெண்டாவது காரியம் தெளிவு. இந்த தெளிவு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், அசையாதிருத்தல். தெளிவு என்னத்தை கொடுக்குது? அசைவில்லாமை, ஒரு நிலைத்திருத்தல், ஒரு கான்சன்ட்ரேஷன். சரியா? அது என்ன செய்யுது? சுத்தமான பக்தியை கொடுக்குது. அங்கேயும் இங்கேயும் எங்களை அலைப்பாய விடாமல் ஒரு இடத்துல இருத்தி அதை என்ன செய்யுது தெரியுமா? சுத்தமான ஒரு நிலைவரம் உள்ள ஆவி உண்டாகி அது எனக்கும் உங்களுக்கும் சுத்தமான பக்தியை கொடுக்குது. சரியா? ஏறண்டா, சில பேரை பாருங்க, அவர்கள் அறிந்து கொண்ட விதம் தேவனை குறித்து பிழையா இருக்கிறபடினால. நான் யாரையும் இதுல குற்றப்படுத்தவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை, ஆனா நடக்கிற காரியங்களையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர்கள் சில பேர் வந்து என்ன சொல்றது, அதிசயங்களினாலே அற்புதங்களினாலே தேவனை அறிந்திருப்பார்கள். சரியா? அப்ப அந்த சுகம் கொடுக்கிற வல்லமையோ ஏதோ ஒன்றுனால அந்த கூட்டங்களுக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் அதை கண்டு தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு சில பேருக்கு என்ன இருக்கும் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சுகம் அளிக்கிற கூட்டமா ஓடிக்கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு வியாதி இருக்கோ இல்லையோ, அப்படியான வல்லமை உள்ள கூட்டங்களை தான் ஓடிக்கொண்டிருப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய வரம் வருதா அப்படின்னு சொல்லி அதை தேடி ஓடுற கூட்டமா இருப்பாங்க. சரியா? இப்படி எப்படி எல்லாம் அறிந்திருக்கிறார்களோ தேவனை, அப்படியான கூட்டங்களை வாஞ்சித்து வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். சில பேர் இன்றைக்கும் சுவிசேஷ கூட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள், தாங்களா தனியா, யாரையும் கூட்டிக்கிட்டு போனா கூட பரவாயில்ல. சரியா? ஆக எனக்கு எது தேவை என்பதை என்னுடைய சபையிலே, நான் இருக்கிற இடத்திலே கர்த்தர் அறிந்திருக்கிறார் இல்லையா? அவர் என்னை எல்லா விதத்திலும் நேர்த்தியாக போஷிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். எனக்கு எந்த விட்டமின் குறைவா இருக்கு, அல்லது எனக்கு எது தேவையா இருக்கிற என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, அந்த தெளிவு வேணும். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த தெளிவை கெடுக்கிறது விசுவாசியா இருந்தாலும், 1 Corinthians 15 எடுங்க, விசுவாசியா இருந்தாலும் அந்த மனுஷர்கள் சில வேளையில ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால், 1 Corinthians 15 ஒரு வசனம் இருக்கிறது, 33 வசனத்தை வாசிங்க.
மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாதனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
ஹலலூயா. சிஸ்டர், இதை கொஞ்சம் உணர்வா வாசிங்க பாப்போம், இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி.
மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாதனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
மோசம் போகாதிருங்கள், இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். சாதாரணமா இதை வாசிக்க கூடாது. ஏன்? அது வஞ்சிக்கிறபடினால. இந்த வசனம் எப்படி சொல்லுது? மோசம் போகாதிருங்கள், கவனமா இருங்க. ஆகாத சம்பாஷணைகள் என்று வேதம் அதற்கு பேரிடுகிறது. கர்த்தருடையவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுது இல்லையா? அப்ப நாங்க என்ன பேசினோம், யாரோட என்ன கதைச்சோம், எந்த நாட்கள் என்பது எங்களுக்கு மறந்து போயிடும். சரியா? ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு நாள்ல ஞாபக புஸ்தகத்துல வச்சுக்கிறாரா? சரியா? ஞாபக புஸ்தகத்துல வச்சிருக்கிறார். நாங்களே மறந்தாலும் எங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு நாள் இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அநேக நேரங்களில் அந்த சம்பாஷணை நல்லதா இல்லையான்னு எங்களுக்கு முதல்ல தெரியாது, பிறகுதான் தெரியும். அதனுடைய விபரீதங்கள் வெளியரங்கமா வந்து ஆக்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தா அப்புறம் தெரியும், ஆஹா இது நான் அன்றைக்கு போட்ட நெருப்பு இல்லவா, இன்றைக்கு காடே எரிஞ்சு போய் இருக்குது. சொன்ன அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கினை காட்டினோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. சின்ன நெருப்பு குஞ்சை தூக்கி வச்சாலும் காட்டே எரிச்சு போட்டிருக்குது. ஆக நாவும் அக்கினி என்று சொல்லி யாக்கோபடுகிறான். நாவு அக்கினி. சரியா? பாரதி இவரை பார்த்தா கொப்பி அடிச்சது, இவர் அவரை பார்த்து கொப்பி அடிக்கல, யோசிக்காதீங்க. சரியா? இல்லையா? நாவு அக்கினி. ஆகாத சம்பாஷணைகள், நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம், ஒருவரை விசுவாசத்தில் வளர்க்கவும் செய்யலாம், மனமடி உண்டாகவும் செய்யலாம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க இல்லையா? ஒரு தடவை நல்லா நீங்க எழுப்பி உற்சாகப்படுத்தியும் விட முடியும், அதே நேரத்தில் அவரை நீங்க இனி இல்லைன்னு கீழே தள்ளியும் விட முடியும். ஆகாத சம்பாஷணைகள் பாருங்க. அந்த வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரெண்டு குழந்தையில் 11:3 வாசிங்க. இதுதான் அந்த ஆகாத சம்பாஷணை. என்ன நடந்ததுன்னு பாருங்க.
ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறித்துவ பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் ஒன்று பயந்திருக்கிறேன்.
கவனிங்க, நிறைய பேர் ஏவாளை பற்றி பேசும்போது ஏவாளுக்கு மூளையிலே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் கதைச்சு கொள்றது. அப்படி இல்லை, சரியா? ஆண்டவருடைய சிருஷ்டி இல்லையா, அவருடைய ரூபமாய் படைத்த மனுஷனும் மனுஷியும் இல்லையா, அறிவுள்ளவர்கள் தான். ஆனால் பிசாசு தந்திரத்தினாலே வஞ்சித்தான் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, யாரும் எடுத்தோன்ன விழுகிறது இல்ல. தந்திரம் ஏவாளுக்கு நல்லாகவே தெரியும், அந்த கனி விளக்கப்பட்டதுன்னு தெரியும். பூமியை உண்டாக்கி எத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததோ தெரியாது, அல்லது எத்தனை வருஷங்களுக்கு பிறகு நடந்ததோ தெரியாது. அது வரைக்கும் ஏவாளுக்கு அது பொல்லாத கனி, அந்த மரத்துக்கு கிட்ட போகக்கூடாது என்ற அறிவு இருந்தது. இவன் வந்து காதல ஓதும் வரைக்கும் அதை குறித்து ஒரு நல்ல சிந்தனை தான் இருந்தது. இவன் வந்து காதல ஓதி அதை குறித்து சந்தேகங்களை கிளப்பி விட்ட போது இந்த ஆகாத சம்பாஷணை என்ன தெரியுமா, பிசாசு என்ன சொன்னான் தெரியுமா, நீங்கள் அதை சாப்பிட்டால் அவரை போல மாறி விடுவீர்கள், தேவர்களாய் இருப்பீர்கள், அது அவருக்கு விருப்பம் இல்லை. இதுதான் அவனுடைய இன்டெரக்டான செய்தி. அதுதான், நீங்க வளர்ந்துருவீங்க, நீங்க நல்லா வந்துடுவீங்க, அதனால அவருக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் உங்களை போட்டு அடக்கி வைக்கிறார், அதனாலதான் உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லிக்கிறார். நீங்க அவரை மிஞ்சிடுவீங்க. எப்படி ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான்னு பாருங்க. ஆகாத சம்பாஷணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சந்தேகத்தை விதைச்ச போது அந்த சந்தேகம் தியானமாக மாறி மாறி அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவன் சொன்னது உண்மையா இருக்குமோ. நீங்க ஒன்றும் வேணாம், ஒரு சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர்கிட்ட போய் மூன்றாவது ஒரு சிஸ்டரை பார்த்து கொண்டே காதுக்குள்ளே ஏதாவது சொல்ற மாதிரி செய்யுங்க, சொல்லவே வேண்டாம். அதுக்கு பிறகு உங்களுக்கும் அவைக்கும் சிநேகிதம் இருக்குமா இல்லையான்றது நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சந்தேகத்தை உருவாக்கி விடுகிறதான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய தந்திரம். நேரடியா யாரையும் எதிர்க்க முடியாது, சந்தேகத்தை உருவாக்கி விடுகிறது, இருதயத்திலே குழப்பங்களை உருவாக்கி விடுகிறது. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி சொல்லியிருப்பானோ, இப்படி சொல்லியிருப்பானோ, சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிசாசு வந்து தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வஞ்சித்தான், வஞ்சிக்கிறதுக்காகவே அவன் வருகிறான், வஞ்சிக்கிறதுக்காகவே அவன் திரிகிறான். அவன் எப்படி வஞ்சிப்பான்? ஏவாளிட்ட செய்தது மாதிரி உங்கள்ட்ட இனி செய்ய முடியாது. ஏன்னா இது எழுதப்பட்டிருக்குது, நீங்க எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள், என்னபடியா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் அவன் அதே மெத்தட்ல செய்ய போறது இல்லை, எப்படியும் அவன் வேற ஒரு மெத்தட்லாம் வந்து உங்கள்ட்ட செய்வான். சரி, அவன் என்ன கேட்டா, சொன்னது உண்டோ? அவனும் கூட நின்று பக்கத்தில் கேட்ட மாதிரி தான் இருக்குது இல்லையா? சரி, இவா தான் காட்டி கொடுத்தா தெரியல, போய் அந்த மரத்தையே பார்த்துக்கொண்டு போயிருப்பா. சரி, அப்ப அவனும் பார்த்துப்பா, எதுக்கு பார்த்துட்டு போறா, புடுங்கி சாப்பிட வேண்டியானே. அப்ப ஏதோ இதுல நடந்திருக்குது, ஆண்டவர் ஏதோ சொல்லியிருக்கிறார் ஆதாமுக்கு இல்லையா? இல்லாட்டி எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிடறாங்க, இதை மட்டும் எதுக்கு சாப்பிடறாங்க? இல்ல, அதான் அவன் சந்தேகமா கேட்கறான், சொன்னது உண்டோ? விளங்குதா? கேப்பா, அவர் அப்படி பார்த்தது உண்டோ? கடைசி அவர் உங்களை விட்டு எப்ப வந்தவர் பாத்தீங்களா? மனசுல இல்லாட்டி உங்களை விட்டு வந்திருப்பாரு, நீங்க கூப்பிட்டு மறையில பாத்தீங்களா? இப்படி கிளப்பி விடுவான், கிண்டி விடுவான். சந்தை வீண் சந்தை, ஆகாத சம்பாஷணைகள். கர்த்தர் உங்களை என்னை நேசிக்கிறார் பிரியமானவர்களே, தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்க. அது நிமித்தம், அந்த இரக்கத்தின் நிமித்தம், அந்த உருக்கத்தின் நிமித்தம்தான் அவர் திருவுளம் பற்றுகிறார். ஏமாந்து போயிடாதீங்க, பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்றது போல சொல்றார். விசுவாசி என்றதுனால நீ எப்படியாவது உனக்கு, நான் உனக்கு வசனம் தந்திருக்கிறேன், உனக்கு ஆவி தந்திருக்கிறேன், பிழைச்சி போன்னு சொல்லல. அப்ப கூட அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவருடைய நல்ல உள்ளம், அவருடைய நோக்கத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலலூயா! மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், விட்டு விடுகிறவர் அல்ல, கரம் பிடிக்கிறவர். பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுருவில் 3:13 வேகமா வாசிங்கன்னா நான் வேகமா முடிக்கலாம்.
நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்?
இது ஒரு பெரிய கேள்வி. தீமை வரும்போதெல்லாம் அநேகர் வந்து தேவையில்லாம கர்த்தரை கோபிச்சு கொள்றது, சரியா? சபையை கோபிச்சு கொள்றது இல்லையா? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அதன் அர்த்தம் என்னடா, தீமை நடக்காதுன்றல்ல, நீங்க நன்மையை செய்வீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறது பிசாசு. அல்லேலூயா, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நீங்க தேவனுக்கு ஏற்றவர்களாய் நடந்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு வருகிற சோதனைகள், வேதனைகள், தோல்விகள் எல்லாவற்றுக்கும் காரணம் பிசாசு. அப்ப நீங்க கோபிக்க வேண்டியது யார? பிசாசு. எய்தவன் இருக்க அம்பை நோக்கக்கூடாதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரியா? ஆக பிசாசு ஏவி விட்டுத்தான் அநேக நேரங்களில் மனுஷர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வருது, அல்லது தனியே இருக்கும்போது எங்களுக்கும் சில தோல்விகள் வருகிறது. ஆக நான் நன்மையை பின்பற்றுகிறவனானாய் இருந்தால் எனக்கு தீமை செய்கிறது யாரு? தீய சக்தி ஒன்று தான் எனக்கு தீமை செய்யும். ஏண்டா, அவனுடைய நோக்கமெல்லாம் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு நான் பின்பற்றக்கூடாது, இதுதான் அவனுடைய தீர்மானம். கர்த்தரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றக்கூடாதபடிக்கு என்னுடைய ஓட்டத்திலே தடை கற்களை போடுகிறதா அவனுடைய வேலை? விழுந்த உடனே நல்லா பாருங்க, கல்லில் தடக்கி யாரும் விழுந்தா யாராவது கல்லை போய் கோவிச்சுக்கிறீங்களா? கிடையாது. யாரா அந்த கல்லை இதுல வச்சுன்னு கேட்பீங்க, சரிதானே? இந்த கல் எப்படி இதுல வந்தது? அதனால தானே தடக்கும். நீங்க கண்ணை ஒழுங்கா வச்சிருந்தா எதுக்கு தடக்கு போடணும்னு ஒரு கேள்வி உங்களை பார்த்து நீங்க கேட்கலாம். ஆனா சரி, கேள்வியை வேற மாதிரி வச்சுக்கோனா, யார் இந்த கல் இதுல வச்சுது? வீட்டுல சில வேலையில தடக்கப்பட்டு விழுந்துட்டு வீட்டுல பிள்ளைகளுடைய வைஃபோடைய புருஷனுடைய ஏற்படுறது இல்லையா? யாரப்பா இதை வச்சது இதுல? நான் எங்கட வீட்டுல ஒரு ஒரு பழமொழி மாதிரி சொல்லி இருப்பேன், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்காது, வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி. வணங்குதா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. இது உங்கள வீட்டிலேயே நடக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல வச்ச பொருளை ஒரு தரும் எடுத்தது திருப்பி பழைய எடுத்துக்கொண்டே வைக்கிறது இல்லை, அது அங்கேயே தான் இருக்கு, சரியா? அப்பா இல்லை அம்மா வந்து தான் எடுத்துக்கொண்டே வைக்கணும் அதை. அந்த மாதிரி எங்களுக்கு துக்கம் வரும்போது உடனடியாக நாங்கள் ஒரு ஒரு பலிகடாவை தேடுறோம். இது யாரால வந்தது? கர்த்தாவே உடனே யோபுவை கூட்டுறது ஹெல்ப்புக்கு. யோபு மாதிரி ஏன் என்ன சோதிக்கிறீர்? ஏதோ பத்து பிள்ளைய பறி கொடுத்த மாதிரியும் இல்லையா? யோபுனுடைய சோதனை யோபு ஒரு ஆளுக்கு தான் வந்தது, வேற யாருக்கும் வர முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். அந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவரோட நாங்க எப்படி எங்களை ஒப்பிடலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய தியாகங்கள் என்ன, அவருடைய மேன்மையான நோக்கங்கள் என்ன, ஆண்டவரை குறித்து இதுக்கு நாங்க எங்களை ஒப்பிட முடியுமா? சுரண்டி கொண்டிருக்கிறதுனால மாத்திரம் நான் யோபு ஆயிட முடியாது, சிறங்கு சுரன்றதுனால மாத்திரம் நான் யோபு ஆக முடியாது. யோபு ஆறதுக்கு தகுதி வேணும் இல்லையா? ஆக பிரச்சனை வரும்போது தேவனை விட்டு விலகுகிற இருதயம், நல்லா கவனிங்க, தேவனை விட்டு விலகுகிற இருதயம் எங்களுக்கு வருகிறது. ஏன்னு சொன்னா, தேவன் எங்களை காப்பாத்ததுனாலே இப்படி வந்ததுன்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா தேவனை போய் கண்டடைஞ்சு சபையை குற்றப்படுத்துவோம், சபைதான் இதுக்கு காரணம் இல்லையா? நாங்க தான் காரணம். எங்களுடைய இச்சையிலே இழுப்புண்டு தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் நாங்கள் நடந்து கொண்டால் நாங்க தான் அந்த வில்லங்கத்துல போய் காலை கொடுக்கிறோம், கொடுத்துட்டு கத்துறோம், ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. யாரும் கவனிக்க இல்லையா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். எனக்கு வந்த தீங்குக்கெல்லாம் கர்த்தர் காரணமே இல்லை, அது என்னால உண்டாயிற்று. என்னுடைய கவனக்குறைவினாலே, என்னுடைய அவிசுவாசத்தினாலே, என்னுடைய தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்காத என்னுடைய வாழ்க்கையினாலே நானே அதை வருவித்துக் கொண்டேன். இப்படித்தான் நான் நினைக்கிறேன். தேவனிடத்தில் எந்தவித குறைச்சலும் இல்லை. அவர் அதனால் அவர் தேவன் எதனால பரிசுத்தராயிருக்கிறார் தெரியுமா? தம்முடைய நீதியினாலே தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நீதியிலே யார் குறை கண்டுபிடிக்க முடியும்? நிறைய பேர் உலகத்தார் சொல்கிறார், சின்ன பிள்ளைகள் சாகும் போதெல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு கண் இல்லையா, ஆண்டவரே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவர் ஆண்டவர், அவருக்கு தெரியும் என்ன செய்யறாருன்னு சொல்லி பாருங்க. அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்று, வேகமாக என்னோட தயவு செய்து வேகமாக வாசி ஒன்று, அதே ஒன்று பேதில் 4:7 வாசிங்க.
எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு யாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றுக்கும் முடிவுண்டாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நல்ல அறிவிலே தேவனை தேடுகிற உங்களுக்கு ஒரு தெளிவான புத்தியை தேவன் கொடுக்கிறார். அந்த தெளிவான புத்தி பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுது தெரியுமா? தெளிவோன் எடுத்து 10 பேருக்கு நீங்க புலம்பாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா. அந்த ரங்கத்துல போயிருந்து ஜெபம் பண்ணுங்க, வெளியரங்கமாய் தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. மற்றவர்களிடத்துல மூக்கால அழகாக இங்க போயிருந்து கொண்டு, கர்த்தர் என்னுடைய ஜெயவீரராய் எனக்கு இருக்கிறார் ஐயா, கர்த்தர் என்னுடைய பரிகாரியா இருக்கிறார் ஐயா இல்லையா, பார்வோனாலே நடத்தப்படுகிற கூக்குரல்கள் கேட்கப்பட்டது, பெருமூச்சுகளும் கேட்கப்பட்டது. கர்த்தர் சொன்னார், என் ஜனங்களுடைய பெருமூச்சுகளை கேட்கவே கேட்டு நான் இறங்கவே இறங்கினேன் சொன்னார். ஹல்லேலூயா. வாயில சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் தூரத்தில் இருந்து அறிகிற என்னுடைய தேவன், அவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை கொண்டே கொட்டுங்க. அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள், அவள் அதுக்கு பிறகு துக்கமுகமா இருந்ததே இல்லை என்று வேதம் சொல்லு. ஹல்லேலூயா. அவள் ஏழு இடத்துல போய் சொல்ல இல்ல தன்னுடைய பிரச்சனைய, எங்க சொன்னால், தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொன்னாள். ஊற்றினா பிறகு அவளுடைய இருதயம் ஃப்ரீ ஆயிட்டுது. அதுக்கு பிறகு சக்களத்தி என்ன பாட்டு பாடினாலும் அவளுக்கு அது ஒண்ணுமே செய்யல. ஏன்னா அவளுக்கு தெரியும், நான் கர்த்தரிடத்திலே சொல்லிவிட்டேன், அவர் எனக்கு ஒரு குமாரனை தருவார், நான் அதை அவருக்கு திருப்ப கொடுப்பேன். சரியா? உலகமே காணாத ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசி இல்லையா, சாமுவேல் வந்து சொல்றதே வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்ததுன்னு சொல்லி. சாமுவேல் வந்து பேசினதை வேதம் எப்படி சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்ததுன்னு சொல்லி. அவர் கர்த்தருடைய வாயாயிருந்து பேசினார். பாருங்க, அன்னாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தேற்றரவு கிடைத்திருக்கிறது பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது ஐயா இல்லையா, எல்கானாவை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா. உடனே எல்கானா எல்லாம் கோபிச்சிடாதீங்க, அன்னாளை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தேவ ஆவி அவரிடத்துல இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். ஒரு இடத்துல போர்ட் போட்டுட்டு இருக்குல்ல, இந்தா இயேசு கிறிஸ்து மேசியா வந்திருக்கிற, வந்து இங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள போட்டுக்கொண்டிருக்கில்ல. அவர் நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். இந்த ஊர்ல ஏற்றுக்கொள்ள இல்லையா, அடுத்த ஊருக்கு போறார். சொல்றார், இதற்காகவே நான் தேவன் பகற்காலம் இருக்க மட்டும் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி இதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நல்ல அறிவிலே தேவனை தேட வேண்டும். அந்த நல்ல அறிவு என்ன செய்யும் தெரியுமா? எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், பிரச்சனை நிலத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுக்கும். பதற இருதயம் எங்களுக்கு வராது இல்லையா. மூன்றாவது காரியம் கிரியை. இந்த கிரியை என்ன செய்யுதுன்னு சொன்னால், தேவ நீதியை நடப்பிக்குது. தேவன் விரும்புகிறதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அறிவு கொடுக்கிற பலம், அறிவு கொடுக்கிற தெளிவு, நல்ல கிரியை. பாருங்க, நல்ல குடித்துட்டு திரிகிறாக்களையும் சாதாரணமா இருக்கிறாக்களையும் பாத்தீங்கன்னா அந்த கிரியையில வித்தியாசம் தெரியும் இல்லையா, நடையிலேயே வித்தியாசம் தெரியும். அதை விட பேச்சு அதை விட வித்தியாசமா இருக்கும். புது மொழியில எல்லாம் பேசுவார்கள் இல்லையா, அதை விட வித்தியாசமானதெல்லாம் பார்ப்பார்கள். சரியா? உடனே விளங்கிடும், ஆஹா, இவர் வேறு ஒரு ஆவியில நிறைந்திருக்கிறார் சொல்லி. இன்றைக்கு துரோகன்ல இருக்கிறபடினால அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால போலீஸ் வந்து கிட்ட எல்லாம் லைட் அடிச்சு எல்லாம் பாக்குது, கண் எப்படி இருக்குதுன்னு பாக்குது. கண்ணில் தான் கண்டுபிடிக்கிறா, அது எந்த கண்டுபிடிக்கிறான்? கண்ணில் கண்டுபிடிக்கிறான். சோ கிரியை வந்து தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பீங்கள் வேதம் சொல்கிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்க முடியுதான். இந்த ரெண்டு காரியங்களையும் பார்த்தோம், அறிவும் அந்த அறிவு கொடுக்கிற தெளிவும். இந்த தெளிவு தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டும். எதுக்குன்னு சொல்லினால், தேவனுக்கு ஏற்ற அந்த நீதியை வெளிப்படுத்தினால்தான் அது நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை கொண்டு போகும். இல்லாவிட்டா ஒரு நாள்ல ஒரு குரூப் வந்து நிற்கும் இல்லையா, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் இல்லையா, அதோட போய் நானும் சேர்ந்து நிக்க வேண்டியதா? கர்த்தாவே, நான் தீர்க்க தரிசனம் சொல்லல, ஆனா நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிறேன் கர்த்தாவே. அவர் சொல்ற, அவரையும் தெரியாது உன்னையும் தெரியாதுன்னு. ஏன், தேவ நீதியை நான் நடப்பிக்காவிட்டால் அந்த குரூப்போடு தான் போய் நான் என்னதான் ஆண்டவருக்குன்னு மாஞ்சி மாஞ்சி செய்தாலும் அவர் எதிர்பார்க்கிற அந்த நீதியுடைய இருதயத்தோட நான் தேவனை மகிமைப்படுத்தலைன்னு சொன்னா என்னையும் ஆண்டவர் அறியறேன்னு தான் சொல்லுவார். பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 38வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:38,
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பினார், ஆண்டவர் அவரை ஜீவரட்சகராக, காணாமல் போன இஷ்டவேர்களை தேடுகிறவர்களாக, கெட்டு போனவர்களை ரட்சிக்கிறவர்களாக, மீட்டுக்கொள்ளுகிறாக, மீட்பராக அனுப்பினார். மாமிசத்திலே வந்தவுடனே இயேசு சொல்லல, ஆண்டவரே நீங்க என்னவோ நினைச்சு அனுப்பினீங்க, இப்ப எப்படியோ இருக்குது நிலைமை, நீங்க எல்லாம் செய்ய முடியாது, நீங்க நினைச்ச மாதிரி இங்க ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா. ஜெர்மனுக்கு வர்றதுக்கு முதல்ல இந்த ஜெர்மன் தேசத்தை குறிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருந்திருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு பரலோகம் நினைச்சுதான் நீங்க வந்திருப்பீங்க. இங்க வந்தாப்புறதுதான் தெரியும் உங்களுக்கு, இங்கேயும் சுடுதண்ணிலாம் கொதிக்க வைக்கிறா, டீ போடுறாங்கன்னு சொல்லி, சரியா இல்லையா. ஏமனை குறிச்சு உங்களுக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும், தங்க வீதிகள் பத்தாவதுக்கு இங்க வந்த அதுக்கு முதல்ல வந்தவங்க எல்லாம் போட்டோ எடுத்து வேற அங்க அனுப்பிட்டாங்க, கார்களோட நின்று அதுகளோட நின்று இதுகளோட நின்று. நான் செய்யாத ஒன்று அதான், நான் சொன்னா ஒரு நாள் நான் இங்கேருந்து காருக்கு பக்கத்துல போயிருந்து ஆர்டிஓ காருக்கு பக்கத்துல போயிருந்து போட்டோ எடுத்து அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேனப்பா, சும்மா இருக்கிறவனுடைய ஆசையெல்லாம் கிண்டி விடுறது, அவன் கடன் உடனே வாங்கி வந்து கஷ்டப்பட்டு பிற என்ன சவிச்சு சவிச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்காக வேலை செய்வான், அதெல்லாம் வேண்டாம், இருக்கிறதை இருக்கிற மாதிரி காட்டணும் இல்லையா. ஆக ஜேமனை குறிச்சு ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு இருந்தது. இங்க வந்து பார்த்தா வெதர்லையும் இதுலையும் தான் கொஞ்சம் வித்தியாசமே ஒழிய, மற்றபடி அங்க இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் ஏதோ நடக்குது. அவனவன் தன் தன் வேலையை பார்த்துட்டு போவாங்களே, இல்ல இவங்களும் நல்லா பின்னுக்கு ரெண்டு கதைப்பாங்க, ரோட்டுக்கு ரோட்டு ரெண்டு கதைக்கிறது இல்ல, ஆனா பின்னுக்கு கதைக்கிறதுல இவங்களும் வெங்கடையாக்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை. சிலவேளை பாஷை தெரியாதபடினாலும் சில பேருக்கு அது விளங்கு இல்லையோ தெரியா, நல்லா விளங்கினாங்களே கூப்பிட்டு கேட்டு பாருங்க, தெரியும் முதுகு பின்னால எப்படி இவங்க கதைப்பாங்கன்னு சொல்லி சரியா. ஆக வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி, அனுப்பினவரின் சித்தத்தின்படி இல்ல, அவர் அனுப்பும் போது நான் என்னவோ நினைச்சு வந்தேன் இங்க எப்படியோ இருக்குன்னு சொல்ல இல்ல. இயேசு வந்தார், மாம்சத்திலே அவர் வந்துட்டேன், அவர் 10 அவதாரமா எடுத்தார், ஒவ்வொரு காலம் வந்துட்டு எனக்கு தெரியும் முதலேன்னு சொல்றதுக்கு, ஒரே தரம் தான் வந்தார், ஒரே தரம் சரீரத்திலே பாடுபட்டார் இல்லையா. ஆக அவர் வந்து சொல்றார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே நான் செய்ய வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேற எதுக்கும் இல்ல, பூமியில வந்தோடனே என்னுடைய மைண்ட் செட் மாறிட்டுது, இப்ப நான் வேற மாதிரி டீல் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அனுப்பினவர் எதுக்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிக்கிறதான் அவருடைய வேலையா இருந்தது. நல்லா வழங்கிக்கொள்ளுங்க, ஆண்டவருக்கு எங்களை குறித்து ஒரு தரிசனமும் ஒரு விருப்பமும் ஒரு ஏற்கனவே அவர் அதை குறித்து நியமித்திருக்கிறார், அதை செய்து முடிக்கிறது தான் எங்களுடைய கடமை, அதை செய்து முடித்ததான் பவுலின் சொல்றார். பவுல் சொல்ற அந்த ஓட்டத்தை முடித்த என்ன தெரியுமா, அவர் எதிர்பார்த்த அந்த வேலையை நான் அவர் எதிர்பார்த்த விதமாகவே செய்து முடித்தேன். அவர் எதிர்பார்த்த வேலையை நான் ஏதோ விதமா செய்து முடிச்சதில்லை, அவர் எதிர்பார்க்கிற விதமாகவே செய்து முடித்தேன் சொல்றார். அதனாலதான் சொல்ற, நான் ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம், அதுக்கு பேர் என்ன, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிப்போம், லூக்கா 6:27 வாசிங்க. ரெண்டு வசனம், ஒரு வசனம் லூக்கா 6:27,
எனக்கு செவியொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், சத்துருக்களுக்கு எப்படி சிணைக்கிறது இல்லையா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு எப்படி நன்மை செய்கிறது. ஏனென்றால் நீங்க ஒன்று விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க அவர்களை சிநேகிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாயிருக்கும். எப்படி என்றால் அவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். உங்கள் சத்ரு அக்னியா இருந்தாலும் அவனை சிநேகிங்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பேற்பட்ட சொக்க தங்கம் என்பதை அவன்தான் சோதித்து உலகத்துக்கு காட்டக்கூடியவன். ஹல்லேலூயா, விளங்குதா? சோதனைகள் தான் நீங்கள் எப்பேற்பட்ட வீரர்கள் என்பதை வெளிக்கொண்டரக்கூடிய காரியங்கள். பள்ளிக்கூடத்தில் டெஸ்ட் வைக்கிற டீச்சர் மாதிரி நீங்க அந்த நேரத்தில் கோபிக்கலாம், டெஸ்ட் எழுதும் போது படிப்பிக்கும் போது கோபிக்கலாம். ஆனா வளர்ந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இப்படி போட்டு எங்களை புரட்டி எடுத்தாங்களப்பான்னு சொல்லி. ஆமா இல்லையா? ஆக இன்னைக்கு அவங்க உங்களுக்கு சத்ருவா இருந்தாலும் உங்களுடைய நற்குணங்கள் வெளியாகிற இடம் எப்ப தெரியுமா? உங்களை டெஸ்ட் பண்ணாட்டி நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா இல்லையா? வாயை மூடிக்கொண்டு தான் நீதிமான் மாதிரி தான் எல்லாரும் புத்திசாலி மாதிரி இருப்பாங்களா? உண்மைதான். கொஞ்ச நேரம் கதைக்கு விட்டு பார்த்தா தான் தெரியும் இவர் எந்த இயக்கம் சொல்லி. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாரா, உலகத்தில் இருக்கிறாரா இல்லையா? ஆக சில பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பாக்குறேன். மற்றவர் யோசிப்பார், நீ எப்ப ரட்சிக்கப்பட்டன்னு நானும் பாக்குறேன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பாக்குறேன், இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால அவர் யோசிக்கிறார், நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு அவரும் யோசிக்கிறார். நல்லா கவனிங்க, சத்ரு ஆரம்பத்தில் எனக்கும் அது விலங்கு இல்லத்தான். எப்படி சத்ருவை சிநேகிக்க முடியும்? இது இயேசுவால மாத்திரம்தான் முடியும்னு நானும் நம்பிக்கொண்டா இருந்தேன். இதெல்லாம் இயேசுக்கு தான் முடியுமப்பா. ஆனா சத்ருவை சிநேகிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டால் அது எங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கு. அவன் என்ன முறைச்சபடினாலதான் நான் மௌனமா போகும்போதுதான் என்னுடைய நற்குணம் வெளியில வருது. அவனும் குலைச்சி நானும் குலைச்சிருந்தா ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இல்லை இல்லையா? நான் எவ்வளவு நல்லவன் என்பதை உலகத்துக்கு காட்டி கொடுக்கிறதான் அவன் இல்லையா? அவன் சோதிக்கிறபடினாலதான் நான் சுத்த பொண்ணாக இருக்கிறேன். அவன் என்னை சோதிக்காட்டில் நான் என்னுடைய யோசனையிலே என்னுடைய பெருமையிலே நான் நல்லவனாயிருக்கிறேன் நல்லவனாயிருக்கேன்னு சொல்லி சொல்லியே விழுந்துருவேன். இதுதான் நடக்கக்கூடிய காரியம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, கடைசியா 1 பேதுருவில் 2:15 வாசிங்க. 2:15,
நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. ஆக இது கூட தேவனுடைய ஒரு சித்தம் தான். பிரியமானவர்கள் விளங்கி கொடுங்க, நீங்க நன்மை செய்கிறதுனால அவங்கள்ட்ட நீங்க தோத்து போனதா யோசிக்காதீங்க. மாறாக அவர்களுடைய அறியாமையை அடக்குற ஒரு தேவ சித்தம். ஹல்லேலூயா. நல்லா யோசிங்க, நீங்க இதுல தாழ்ந்து போறது இல்ல, குறைந்து போறது இல்ல. பவுல் சொன்னார், ரெண்டு காரியத்துக்காக அவர் தன்னுடைய அறிவை விற்கிறதுக்கு தயாராக இருந்தார். என்ன தெரியுமா? ஒன்று, உயிர்த்தெழுதலின் வல்லமை, அது என்னண்டு அவருக்கு விளங்கல. ரெண்டாவது, பாடுகளின் ஐக்கியம். இந்த ரெண்டுக்காகவும் நான் படிச்ச அவ்வளவு அறிவையும் வித்து குப்பை என்று தூக்கி போட்டுறேன். பாடுகளின் ஐக்கியம் அவருக்கு விளங்கல. எப்படி இவரால இவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்த முடிந்தது? எப்படி இவ்வளவு தூரம் இவ்வளவு காரியங்களை சகித்துக் கொள்ள முடிந்தது? துரோகிகளால செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்துக் கொண்ட அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. எப்படி அவரால முடிந்தது? பவுல் சொல்றார், அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய அறிவை தூக்கி நான் போட்டுறேன் ஒரு பக்கத்தில். ஏன்டா, இதை அறிகிறதுக்கு எனக்கு என்னுடைய அறிவு உதவி செய்ய போறதில்லை. தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். என்னுடைய அன்பு கூர்ந்த நல்ல தகப்பனுடைய விருப்பங்களை நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீர்கள். எங்களை அன்பு கூர்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எந்த காரியங்களெல்லாம் அடித்தளமாய் வைத்து அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் என்று பார்த்தால், முதலாவது சரியான அறிவு, இரண்டாவது அந்த அறிவு கொடுக்கிற தெளிவு, அந்த தெளிவு கூடாக வருகிற தேவ நீதியான கிரியைகள். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே எங்களை இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நீர் எக்காலத்திலும் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன் தேவனாகிய கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்த்து, நாங்கள் உம்முடைய குமாரனை நோக்கி பார்த்து அந்த ஜீவருக்கான அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே உங்களுடைய குமாரனை எங்களுக்கு தந்தருளி எவ்வளவு அன்பு கூர்ந்த தெய்வமே, உங்களுடைய குமாரனின் அந்த வழியை நாங்கள் பின்பற்றி உங்களிடையில வந்து சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கய்யா. விசேஷமா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினாலே காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த நல்ல வார்த்தையை எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு நாங்கள் அதை காத்துக்கொள்ள எங்களை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பலத்திலே நாங்கள் நிற்கும்படிக்கு, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கொண்டு மற்றவர்களை இன்னும் தைரியப்படுத்தும்படிக்கு, அவர்களையும் உங்களுக்கு பாத்திரராய் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு, ஒரு நல்ல தேவ நீதிக்கான கிரியைகளை நடப்பிக்கிற ஜனங்களாய், உங்களுக்கேற்ற பரிசுத்தராய், உங்களை பிரியப்படுத்துகிறவர்களாய், நன்மையை பின்பற்றுகிறவர்களாய், உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வெளிச்சத்திலே நடப்பிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.